அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சந்தோஷங்களும் துக்கங்களும் கலந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கி வைத்திருக்கிறார். இங்கு மனிதனுக்கு வசதிகளும் வரும், கஷ்டங்களும் வரும். இங்கு மனிதனுக்கு அவன் விரும்பக்கூடியவைகளும் வரும், அவன் விரும்பாதவைகளும் நடக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நோய் வரக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வீட்டில் எப்பொழுதும் கலகலப்பும் சந்தோஷமும் சிரிப்பும் மட்டும்தான் இருக்க வேண்டும், கவலை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, மரணங்கள் வரக்கூடாது என்பது மனிதனுடைய ஆசை. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த ஆசை இதுவரைக்கும் நிறைவேறியதாக இல்லை. உலகத்துடைய இந்த சரித்திரத்தில் எந்த ஒரு மனிதனுக்கோ, நல்லவனுக்கோ கெட்டவனுக்கோ, அவனுடைய முழு ஆசைகளும் நிறைவேறியதாக எங்கும் காண முடியாது. உலகத்திற்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுடைய ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தின் ஒவ்வொரு கதைகளையும் நாங்கள் திரட்டி பார்த்தால் நமக்கு கிடைக்கிற முடிவுகள் இப்படித்தான் இருக்கும். நிறைவேறாத ஆசைகளுடன் அரைகுறையாக வாழ்ந்துவிட்டு இங்கிருந்து ஒவ்வொருவரும் புறப்பட்டு கபருக்கு சென்றடைந்து விட்டார்கள். பெரும் ஆசைகளுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும், குடும்பம் எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையில் ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை செலவழித்து பெரிய ஒரு வீட்டை கட்டியிருப்பார், ஒரு மாளிகையை கட்டியிருப்பார், சொகுசான ஒரு நல்ல வீட்டை கட்டியிருப்பார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைத்திருக்க மாட்டாரு. சில பொழுது கிடைத்திருக்கும், ஆனால் அது நிலைத்திருக்க மாட்டாரு. மிக கஷ்டப்பட்டு நிறைய செலவழித்து குழந்தைகளுடைய பிரகாசமான எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுக்கு படிப்பையும் கொடுத்து கல்வியையும் கொடுத்து அவர்களுக்காக நிறைய வாழ்நாள் கூறாவும் தன்னையே அழித்துக் கொண்டிருப்பார்கள் பெற்றோர்கள். ஆனால் அந்த குழந்தைகளால் தாம் எதிர்பார்த்த அந்த சந்தோஷத்தை அவர்களால் அடைய முடியவில்லை, எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள் அல்லது கூட இருக்கிறார்கள், தம்மை கவனிப்பதில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்களை தான் உலகத்தில் நாங்கள் சரித்திரத்தில் நாங்கள் ஒவ்வொரு கதைகளையும் பார்க்கலாம். சந்தோஷமாக வாழ்வதற்காக உலகத்தில் எத்தனையோ ஏற்பாடுகளை செய்திருப்பார். சந்தோஷத்துக்கு மனைவி தேவையா, வீடு தேவையா, வாகனம் தேவையா, காணிகள் தேவையா, உள்ளூரிலா வெளியூரிலா, எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருப்பார். ஏற்பாடுகள் பூர்த்தியாகும் பொழுது அவருக்கு அல்லது மனைவிக்கு நோய் வந்துவிடும், பிரச்சனை வந்துவிடும், கஷ்டம் வந்துவிடும், அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக மாட்டாது. அன்பான சகோதரர்களே, உலகத்துடைய இயற்கையை அப்படித்தான். கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் குதூகலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் அவருக்குரிய இடம் இதுவல்ல. அப்படிப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதுதான் சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை, சுவர்க்கத்தின் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு யாராவது போட்டி போடுவதாக இருந்தால், முயற்சிப்பதாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்காக முயற்சிக்கிறது. இந்த வாழ்க்கையில் ஆசைகள் நிறைவேற மாட்டார்கள். இங்கு வந்தவர்கள் ஒவ்வொருவரும் கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாக வேண்டும், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாக வேண்டும். இங்கு வருகிறவர்கள் நோய்களுக்கு முகம் கொடுத்தாக வேண்டும், இறுதியில் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். யாருக்கும் தப்பிக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், இது ஒன்றும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கோ சந்தோஷத்துக்கோ அடையாளம் அல்ல. ஒரு மனிதன் ஈமானுடன் இருக்கும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய சோதனைகள், அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அல்லது தோல்விக்கு அடையாளம் அல்ல. பல பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, தொடரான சிக்கல்கள் வரும் பொழுது மனிதர்கள் யோசிக்கிறார்கள், நமக்கு ஏன் கஷ்டம் வர வேண்டும், நான் தொழுகைகளை தவறுவதில்லை, நான் பக்குவமாக இருக்கிறேன், நான் இத்தனை காலம் நான் தஹஜ்ஜுதில் பக்குவமாக இருக்கிறேன், நான் உம்ராவுக்கு சென்று துஆ கேட்கிறேன், நான் எந்த பாவத்திலும் ஈடுபடுவதில்லை, என்னை மட்டும் ஏன் கஷ்டங்கள் தேடி தேடி வர வேண்டும், ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைகள் வர வேண்டும் என்று பல பொழுது நாம் யோசிக்கிறோம். மற்ற மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் தொழுகையில் பக்குவம் காட்டுவதில்லை, பாவங்களை விரும்பிய விதத்தில் செய்கிறார்கள், நினைத்ததையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் வெளிப்படையில் பார்த்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தெரிகிறது. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வருவதில்லை, அவர்களுடைய வீழ்ச்சிக்கு நோய் நெருங்குவதில்லை, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் இவ்வளவு நலவு செய்தும் இவ்வளவு சதகாக்கள் கொடுத்தும் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் வருகின்றன, என்னுடைய குடும்பத்தில் மட்டும் ஏன் தீராத நோய் என்ற ஒரு கவலை நமக்கு வருகிறது, சிந்தனை வருகிறது, சிலர் வாயால் சொல்லவும் செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் மோசடி வாய்ப்புகள் வருவது அல்லாஹ்வுடைய அன்புக்கு விருப்பத்துக்கு அடையாளமும் அல்ல, உலகத்தில் கஷ்டங்கள் வருவது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அடையாளமும் அல்ல. நேர் மாற்றமாக மார்க்கம் சொல்கிறது, இன் அல்லாஹ தஆலா இதா அஹப்ப அப்தன் இப்தலா, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது அவனுக்கு சோதனைகளை அனுப்புகிறான். சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்தை முடிவு செய்து வைத்திருக்கிறார். அப்துல்லா என்ற இந்த மனிதருக்கு சுவர்க்கத்தில் இதுதான் அவர் வரவேண்டிய இடம் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தையும் அவருடைய இடத்தையும் முடிவு செய்து விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அந்த அந்தஸ்தை அடைகிற அளவுக்கு அமல்கள் அவர்களிடத்தில் இல்லை, அந்த மனிதரிடத்தில் இல்லை, அவ்வளவு அமல்கள் செய்கிறார் இல்லை. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு அல்லாஹ் சில சோதனைகளை அனுப்புவார், சில கஷ்டங்களை கொடுப்பார், அவரை பொறுமை காக்க வைத்து அந்த பொறுமையுடைய வழக்கத்தினால் சுவர்க்கத்தின் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்து விடுவார். ஒரு மோமினுக்கு எது நடந்தாலும் அதற்கு பின்னால் நலவு இருக்கிறது, இதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என்னுடைய வீட்டில் ஏன் தொடராக இப்படி மாறி மாறி ஒவ்வொருவருக்கும் நோய் வந்து கொண்டிருக்கிறது, இதற்கு பின்னால் அல்லாவிட்டால் ஒரு நலவை மறைத்து வைத்திருக்கிறான் எனக்கு, என்னுடைய குடும்பத்தின் அங்கத்தவர்களுக்கு, அதை சொல்வதற்கு யாரும் இல்லை, அது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. என்னுடைய மகளுடைய திருமணம் ஏன் அது காலம் சென்று கொண்டிருக்கிறது, நடக்காமல் இருக்கிறது, அல்லாஹ்வுத்தால அதிலே ஒரு ஹைரை மறைத்து வைத்திருக்கிறான், அது உலகத்தில இருக்கலாம் மறுமையில இருக்கலாம், அந்த நலவு என்ன என்பது நமக்கு தெரியாது. என்னுடைய வீட்டில் ஏன் தலாக்கு நடைபெற வேண்டும், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வர வேண்டும், அல்லாஹ் தஆலா அங்கேயும் ஒரு நலவை மறைத்து வைத்திருக்கிறார், நம்முடைய கண்களுக்கு அது தெரிவதில்லை. எது நடந்தாலும் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் அதற்கு பின்னால் நலவுகளை உலகத்திலும் மறுமையிலும் வைத்திருக்கிறார். சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாகவும் இருந்தார்கள், அரசராகவும் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் விசேஷம், அந்த நபியுடைய விசேஷம், அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை மிக அற்புதமாக தீர்த்து வைப்பார்கள். அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அது சம்பந்தமான நிறைய சம்பவங்கள் சரித்திரத்தில் இருக்கின்றன. ஒரு நாள் அவர்கள் சபையில அமர்ந்து கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் எங்கோ இருந்து ஓடி வந்தார். வந்து சொன்னால், அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுடைய இறைவன் உங்களுடைய ரப்பு அநியாயக்காரன் இல்லையா என்று கேட்டார். அதிர்ச்சி அடைந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாய் பெண்ணே? அந்த பெண் சொன்னால், உங்களுடைய ரப்பு அநியாயக்காரன் தான், அவன் அநியாயம் செய்து விட்டார். அப்படி என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அந்த பெண் சொன்னால், என்னுடைய வீட்டில் உள்ள என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகளை நான் தான் வளர்த்து வருகிறேன். அவர்களுக்காக நான் தான் தொழில் செய்து செலவழிக்கிறேன். நான் என்ன செய்வேன் என்றால், கயிறுகளை பின்னி, நூல்களையும் கயிறுகளையும் பின்னி அதை கொண்டு போய் சந்தையில் விற்பனை செய்து வரக்கூடிய அந்த பணத்தை எடுத்து அவர்களுக்கு செலவழித்து அவர்களை நான் பார்க்கிறேன். நான் என்னுடைய அந்த கயிறுகளை பின்னி எடுத்துக்கொண்டு ஒரு பையில் போட்டு, ஒரு சிவப்பு நிறமான ஒரு பையில் போட்டு சந்தைக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தேன். அதை விற்பனை செய்து வரக்கூடிய பணத்தில் தான் என்னுடைய குடும்பத்தின் எத்தனையோ நாட்களுடைய சாப்பாடு தங்கி இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறேன். எங்கோ இருந்து வந்த ஒரு பறவை அந்த பையை கவுவிக்கொண்டு பறந்து சென்று விட்டது. இப்பொழுது சொல்லுங்கள், இது அநியாயம் இல்லையா? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நமக்கும் சில பொழுது சிந்தனைகள் வரலாம். இப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த தாயை பார்ப்பதற்கு குடும்பத்தில் யாரும் இல்லை. தாய் மரணித்து விடுகிறார். வெளிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய அநியாயம், பாவம் இல்லையா என்ற எண்ணம் நமக்கு வரலாம். அன்பான சகோதரர்களே, இந்த பெண் சொல்கிறார், இது அநியாயம் இல்லையா? இப்பொழுது நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என்னுடைய குடும்பத்தை யார் பார்ப்பார்கள்? இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு 10 பேர்கள் எங்கோ இருந்து விரைந்து வருகிறார்கள். 10 பேர்களுடைய ஒரு கூட்டம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் சதக்கா கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் 100 தங்க நாணயங்களை சதக்காவாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 1000 தங்க நாணயங்களையும் நீங்கள் சதக்காவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன இது வித்தியாசமாக இருக்கிறது, என்ன நடந்தது என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். இதையில் வைத்து நாம் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த படகின் பலகைகள் விலக ஆரம்பித்தன. அதை கட்டப்பட்டிருந்த கயிற்றில் ஏதோ கோளாறு ஏற்பட்டதனால் பலகைகள் விலக ஆரம்பித்தன. நாம் மரணிப்பது உறுதி என்று முடிவு செய்து கொண்டு நாம் அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டோம். அல்லாஹ்வை அழைத்தோம். அல்லாஹ்வுடைய உதவி அற்புதமாக வந்தது. எங்கும் இருந்து வந்த ஒரு பறவை ஒரு பையை போட்டது. அந்த பையை எடுத்து பார்த்தோம், அதிலே கயிறு இருந்தது. அதை எடுத்து மெதுவாக எங்களுடைய அந்த படகை சரி செய்து கொண்டு நாங்கள் கரைக்கு வந்து சேர்ந்தோம். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நியத்து வைத்தோம், இந்த அற்புதமான முறையில் அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்றியதற்காக ஒவ்வொருவரும் 100 தங்க நாணயம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேர்ச்சியை வைத்துக் கொண்டோம், நியத்தை வைத்துக் கொண்டோம். அதுதான் இது என்று சொன்னார்கள். சைதுனா தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணத்தை அப்படியே எடுத்து அந்த பெண்ணுடைய கையில் கொடுக்கிறார்கள். இப்பொழுது சொல், உன்னுடைய ரப்ப அநியாயக்காரனா? இப்படித்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு நிர்வாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய முழு சொத்தும் பறவையினால் பறி போனது. அதற்கு பின்னால என்ன மறைந்திருந்தது என்ற அந்த அந்த தகவல் அந்த பெண்ணுக்கு தெரியாது. அந்த 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 பறிமுதலுக்கு பின்னால்
1000 தங்க நாணயங்கள் தனக்கு வர வேண்டி இருக்கிறது, வரப்போகிறது என்ற உண்மை அந்த பெண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ஒரு நபி இருக்க போய் அந்த தகவல் அவருக்கு தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எத்தனையோ கஷ்டங்கள் வருகின்றன. ஒரு பெரிய பெரிதாக எதிர்பார்த்த ஒரு வியாபாரம் நஷ்டத்தில் முடிவடைகிறது. ஆசையுடன் தயாராகிய ஒரு பயணம் தடைப்பட்டு போகிறது. ஒரு குழந்தை மரணித்து விடுகிறது. நம்முடைய நம் ஆசையுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு வியாபாரம் தவறி போய் விடுகிறது. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு நலவு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஏதோ ஒன்றை தரப்போகிறார். ஏதோ ஒன்றிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க போகிறான். அந்த ஒன்று எது என்பதை நம்மிடத்தில் தெளிவாக சொல்வதற்கு இங்கே ஒரு நபி இல்லை. அப்படி இல்லை என்றால் அந்த ரகசியம்தான், அந்த நிர்வாகம் தான் இன்றும் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர்கள் ஆசைப்பட்டு போக இருந்த சில பயணங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு போகிறது. கவலையுடன் நண்பர்களை பிரிகிறார்கள். நீங்கள் எல்லாம் போய் வாங்க, எனக்கு என்ன செய்ய வந்து கொள்ள முடியல என்று கடைசி நேரத்துடன் கண்ணீருடன் வழி அனுப்பி வைக்கிறார். சில பொழுது நாம் பல சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். விபத்து நடக்கிறது, அதிலே போனவர்கள் பயங்கரமான விபத்துக்கு முகம் கொடுக்கிறார்கள். சிலர் மரணிக்கிறார்கள், சிலர் காயப்படுகிறார்கள். இந்த மனிதர் வீட்டில் இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளாக சந்தோஷப்படுகிறார். நல்ல வேலை போகாதது, நானும் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஏதோ இப்படி ஒரு தடை வந்தது, நல்ல வேலை நான் போகல என்று அவர் நினைக்கிறாரா இல்லையா? அன்பான சகோதரர்களே, தல சிலரை காட்டுகிறான், பலரை காட்டுவதில்லை. நமக்கு நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் உலகத்தில் ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினுக்கு எது நடந்தாலும் அதற்கு பின்னால் அல்லாஹ் நடவுகளை வைத்திருக்கிறான். ஒரு கவிஞர் சொல்கிறார், எப்பொழுதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு நெருக்கடிகள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், அலம் நஷ்ரஹ் என்ற சூராவை நீங்கள் எடுத்து அதை வாசித்து பாருங்கள், அதை யோசித்து பாருங்கள். கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த சூராவில் ஆறுதல் சொல்கிறார். எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதற்கு பின்னால் இரண்டு லேசுகளை அல்லாஹ் தருவார். ஒரு கஷ்டம் வந்தால் அதற்கு பிறகு இரண்டு வசதிகளை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் வந்தால் அதற்கு பின்னால் ரெண்டு வசதிகளை, ரெண்டு சந்தோஷங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். நிறைய கஷ்டப்படுபவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய வசதிகளும் நிறைய சந்தோஷங்களும் கிடைக்கும். கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. நம்பிக்கை இழந்தவர்களுடைய வார்த்தைகளையும் நாங்கள் பயன்படுத்திவிடக் கூடாது. என்னுடைய பிரச்சனை இங்க முடிய போகிறது, நெருக்கடி நெருக்கடி, எத்தனை வருஷம் தான் இப்படி போகிறது, என்னுடைய என்னுடைய வியாபாரத்துக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அன்பான சகோதரர்களே, நம்பிக்கை இழக்கவும் கூடாது, நம்பிக்கை இல்லாதவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கவும் கூடாது. பிரச்சனை வருகிறது என்றால் நமக்கு அதற்கு பின்னால் அளவுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை பார்த்தால் நம்மால் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் நாங்கள் எடுத்து பார்த்தால் எவ்வளவு பயங்கரமான சோதனைகள். அவர்களுக்கு 6-7 பிள்ளைகள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அந்த 7 பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் நல்லடக்கம் செய்துவிட்டு அவருடைய வஃபாத்தை மரணத்தை பார்த்துவிட்டு தான் நபி அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுதல்ல, ஒரு சிறு சிறு வயதில் ஒருவர் வஃபாத்தாகினார்கள், மற்றவர்கள் எல்லாம் பெரியவர்களாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய அந்த ஜனாதாவையும் பார்த்து விட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். வஃபாத்தாகும் பொழுது ஒரே ஒரு மகள் மட்டும் பாக்கியாக இருக்கிறார்கள், மற்ற எல்லோரும் வஃபாத். மூத்த மகளை தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல வாலிபருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அப்துல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருமகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். பிறகு பத்ருடைய யுத்தம் நடக்கிறது. பத்ருடைய யுத்தத்தில் பார்த்தால் அங்கு வந்த குஃபார்கள் முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து நபியவர்களுக்கு எதிராக அந்த மருமகனும் வந்திருக்கிறார். அவர் வந்து கைதியாக பிடிபட்டு கொண்டு வரப்படுகிறார். பார்க்கிறார்கள், மருமகன் எங்களுக்கு எதிராக வந்து கைதியாக பிடிபட்டிருக்கிறார், என்ன செய்யலாம்? அவர்களை விடுவிக்கும் பொழுது சஹாபாக்களுடைய அபிப்பிராயப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கும் பொழுது ஒரு நிபந்தனை போட்டார்கள், நாங்கள் விடுவிக்கிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் மக்காவுக்கு போய் மகளை ஜைனபை மிக பத்திரமாக கவனமாக பாதுகாப்பாக நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போனவர் அவர் சொன்னபடி மகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளை திருப்பி அனுப்பி வைக்கிறார். வீட்டுக்கு வந்து சேர்கிறார்கள். தாய் இல்லை, தாய் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த பெண் குழந்தை, வயது வந்த அந்த பெண் குழந்தைக்கு தாயாகவும் தகப்பனாகவும் பல வருஷம் இருந்தார்கள். அந்த குழந்தைகளை பராமரித்தார்கள். முதல் மகள் வீட்டுக்கு வந்து சேர்கிறார்கள். முதல் மகளுடைய அந்த ஒரே மகள் உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மகள் நபி அவர்களுடைய பேத்தி. அவர்களை மிக அன்புடன் அவர்கள் நபி நேசித்தார்கள். மிக அன்பாக அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது சில அவர்களே அந்த உமாமா என்ற அந்த பேத்தியை நபி அவர்கள் கையில் சுமந்திருக்கிறார்கள். மக்கள் தொழும் பொழுது அவர்கள் கையில் சுமந்து கொண்டு தொழுவார்கள். எல்லா நேரத்திலும் நபி அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் ஓடி சென்று கொண்டிருக்கிற அந்த குழந்தை வீட்டுக்குள் வளர்ந்து வருகிறது. பருவ வயதை அடையவும் இல்லை. அந்த தாய்க்கு நோய் வாய்ப்பட்டு தாய் வஃபாத்தாகிவிடுகிறார்கள். மகள் வஃபாத். அடுத்த இரண்டு மகன்மார்களை ஒரே வீட்டில் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். ஒரே வீட்டுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள் அபூ லஹபுடைய இரண்டு மகன்மார்களுக்கு. தப்பத் யதா என்ற அந்த சூரா இறங்கிய நேரத்தில் எனக்கு எதிராக குரானா என்று அந்த சம்பந்திக்கு அவருக்கு கோபம் வந்தது. ரெண்டு மகன்மார்களுக்கும் உத்தரவிடுகிறார், ரெண்டு பேரும் உங்களுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லிவிட்டு வந்துவிடுங்கள். ஒரே நாளில் ரெண்டு மகள்மார்கள் தலாக் சொல்லப்படுகிறார்கள். இவ்வளவுக்கும் இருந்தது தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தது அவர்கள் மட்டும்தான். ஒரு மகளை சைதுனா உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். செல்லமாக அந்த குழந்தை வளர்கிறது. நேசித்தார்கள், மிக அருமையாக மிக அன்பாக அந்த குழந்தையை நேசித்து வளர்த்தார்கள். 4 அல்லது 5 வயதை அடைந்திருக்கும் அந்த நேரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை ஒரு சேவல் கொத்தி அந்த குழந்தைக்கு அதன் மூலமாக மரணம் வந்துவிடுகிறது. கொஞ்ச நாள் போகவில்லை அந்த தாய் நோய்வாய்ப்பட்டு தாய் மரணமாகி விடுகிறார்கள். பிறகு அடுத்த மகளை உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். வாழ்ந்தார்கள் கொஞ்ச காலம், அந்த மகளும் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் தொடராக வந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அன்பான சகோதரர், நாம் எல்லாம் ஒரு சில பொழுது ஒரு பக்கத்தை யோசிக்கிறோம். அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள், அவர்களுக்கு எவ்வளவு வெற்றிகள் வந்தது, எவ்வளவு தலைமைத்துவம் இருந்தது, சஹாபாக்கள் எவ்வளவு அவர்களுக்கு முன்னால் பணிந்து நடந்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் கண்ட அந்த சோதனைகள், வாழ்க்கையில் சந்தித்த அந்த பிரச்சனைகளை நாங்கள் யோசித்து பார்த்தால் சில பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது.
அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த நல்லவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய கஷ்டங்கள் என்ன? இதெல்லாம் கஷ்டமா? இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஒரு அற்புதமான சஹாபி. ஏனைய சஹாபாக்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்திருந்தது. அவர்கள் விழித்திருக்கும் பொழுதே மலக்குகளுடைய சலாத்தை காதால் கேட்பார்கள். மலக்குகள் சலாம் சொல்லுவார்கள். ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல, வாழ்நாள் கூறாலும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எவ்வளவு நல்ல மனிதராக இருப்பார், எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருப்பார். கடைசி காலம் நோய் வாய்ப்பட்டார்கள். 30 வருஷங்கள் படுக்கையில் எவ்வளவு பெரும் கஷ்டம். சைதுனா முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுடைய கவர்னராக இருக்கிறார்கள். ஷாமில் ஒரு தாவுன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பயங்கரமான நோய் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 100 கணக்கானவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு நோய். ஒரே நாளில் அவர்களுடைய 2 மகன்மார்கள் வீட்டில் வஃபாத்தாகிறார்கள். சில நாட்கள் செல்லவில்லை, மனைவி மரணித்து விடுகிறார்கள். பிறகு அவர்கள் தனிமையில் மீதமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு விரலில் அந்த நோய் ஆரம்பிக்கிறது. சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னஹா சகீரத்துன் ஃபபாரிக் ஃபீஹா, யா அல்லாஹ் சிறுசாக வந்திருக்கிறது, இதிலே நீ பரக்கத் செய்து விடுவாயாக என்று துஆ கேட்டார்கள். பிறகு அந்த நோயை முற்றியது, அதில் வஃபாத்தாகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இதுவெல்லாம் தற்காலிகமானது, இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஷஹாதத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என்பது தெரியும். பொறுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எந்த ஒரு வார்த்தையையும் அவர்கள் சொல்லவில்லை. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையின் உண்மையை புரிந்தவர்கள் நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு பின்னால் நலவு இருக்கிறது என்ற ஒரு உண்மையை புரிந்து வாழ்ந்தால் இங்கே வாழ்வதற்கு எப்பொழுதும் திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் என்னுடைய அடியானுடைய 2 விருப்பத்துக்குரிய உறுப்புகளை பறித்து கொண்டார். அதாவது கண்களை சொல்கிறார். கண் பார்வையை இழந்து விட்டால் மனிதன் வாழ்க்கையின் இன்பங்களில் அரைவாசியை இழந்து விடுவான். கண் பார்வை போனால் போவது வெறும் பார்வை மட்டுமல்ல, நமக்கு எத்தனையோ விஷயங்கள் பறி போய் விடுகின்றன. கண் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய அருமை தெரிவதில்லை. இந்த கண் பார்வையை, கேட்கக்கூடிய கேள்வி சக்தியை, பேசக்கூடிய ஆற்றலை நாம் எல்லாம் நினைக்கிறோம். அது எனக்கு எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இதுவெல்லாம் இருக்கிறதல்ல, இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு சந்தர்ப்பமாக கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய அருமை தெரிகிறது. நிறைய பேர் சொல்கிறார்கள், மகனுக்கு இன்ன ஸ்கூல் கிடைத்திருக்கிறது, மகளுக்கு யூனிவர்சிட்டி கிடைத்திருக்கிறது. கிடைத்திருக்கிறது என்று வரும்பொழுது அதனுடைய அருமை தெரிகிறது. நம்முடைய கம்பெனியில் நமக்கு ஒரு சுற்றுலா போவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கிடைத்திருக்கிறது என்று வரும் பொழுது அதனுடைய அருமையை, பெருமதியை புரிந்து கொள்கிறோம். எதுவெல்லாம் எனக்கு ஒரு தாய் இருக்கிறார், நாம் நினைப்பதில்லை, ஒரு தாய் சந்தர்ப்பமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு குழந்தை, நாம் நினைக்கிறோம் குழந்தை இருக்கிறது, மனைவி அவர் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். ஒரு மனைவியை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு தந்திருக்கிறார், குழந்தைகளை ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், ஒரு நியமத்தாக தந்திருக்கிறார். பார்க்கிற சக்தியை அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு அன்பளிப்பாக தந்திருக்கிறார், அது இல்லாமலும் போகலாம். கேட்கிற சக்தியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், கிடைத்திருக்கிறது என்று நினைக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த விருப்பத்துக்குரிய இரண்டு உறுப்புகளை பார்வையை நான் பிடுங்கிவிட்டால் அதற்கு பகரமாக அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன். ஒரு மனிதனுடைய பெற்றோருக்கு ஒரு குழந்தை மரணித்தால் அல்லாஹ் தஆலா அதற்கென்று ஒரு தனி ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். தன்னுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் மரணிப்பது போல அல்ல, தான் பெற்ற ஒரு குழந்தை மரணிப்பது என்பது அதனுடைய வருத்தம் பாரம் எவ்வளவு என்பது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதனால் அல்லாஹ் தஆலா ஒரு விசேஷமான ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். யாருக்காவது ஒரு குழந்தை மரணித்தால் அந்த குழந்தையுடைய ரூஹை கைப்பற்றிய மலக்கு அல்லாஹ்விடத்தில் நேராக போவார். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானுடைய ஈர கொழுந்தை நீங்கள் பறித்து கொண்டு வந்தீர்களா? அவர்கள் சொல்லுவார்கள், ஆம் யா அல்லாஹ். அந்த நேரத்தில் என்னுடைய அடியான் என்ன சொன்னார்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிறார். மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்தான், இன்னால் இல்லா என்று சொன்னார், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொன்னார். என்னை புகழ்ந்தானா? அப்படியாக இருந்தால் நீங்கள் அவருக்காக அந்த பெற்றோருக்காக பைத்துல் ஹம்த் என்ற அந்த மாளிகையை சுவர்க்கத்தில் கட்டிவிடுங்கள். அவர்களுக்காக சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்பட்டு விடும். மாளிகை இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போய்தான் ஆக வேண்டும். சிறு வயதில் மூத்தாகக்கூடிய குழந்தைகள் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் செய்வார்கள். தன்னுடைய பெற்றோர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிற வரைக்கும் அவர்கள் அமைதி அடைய மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, பிரச்சனைகள் தான், கவலைகள் தான், நாங்கள் விரும்பாதவைகள் தான். ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹ் நலவுகளை மறைத்திருக்கிறான். கியாமத்துடைய நாளில் உலகத்தில் கஷ்டப்பட்டவர்கள் பெறக்கூடிய அந்த அந்தஸ்துகளையும் நன்மைகளையும் மற்றவர்கள் பார்ப்பார்கள். பெரும் பெரும் கஷ்டங்கள் பட்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அந்தஸ்துகளை பார்க்கும் பொழுது அந்த கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்காத மனிதர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் ஆசைப்படுவார்கள், நாங்கள் எல்லாம் உலகத்தில் சொகுசாக இருந்து விட்டோம், அப்படி இருக்காமல் எங்களுடைய தோள்கள் எல்லாம் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று ஆசைப்படுவார்கள். அப்படி கஷ்டப்பட்டிருந்தால் நமக்கும் இந்த பதவிகள் இன்று கிடைத்திருக்கும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கை என்றால் இப்படித்தான். கஷ்டங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கின்றன. வாழ்க்கை என்றால் சந்தோஷங்களும் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும், வசதிகளும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், லாபமும் இருக்கும். இவற்றையெல்லாம் நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உண்மையான வாழ்க்கை என்பது நம்முடைய கவலை எல்லாம் இந்த உலகத்துடைய இந்த கஷ்டங்களை பற்றியும் இந்த நோய்களை பற்றியும் இருக்கக்கூடாது. நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆகரத்தை பற்றி இருக்க வேண்டும். என்னுடைய ஆகரத், என்னுடைய ஆகரத்து என்ன ஆவது? ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது, ஒரு மனிதன், உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அது மிக நூற்றுக்கு நூறு வீதம் மனிதனுடைய உதாரணம் இந்த சந்திரனை போல. மாதம் ஆரம்பமாகும் பொழுது சந்திரன் தலைப்பிறையாக சிறிய ஒரு கீற்றாக உதிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் அது மறைந்து அவ்வளவு சிறுசாக இருக்கும். நாட்கள் செல்ல 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 அந்த அந்த சந்திரனுடைய அளவு பெருத்து கொண்டே வருகிறது. பதினாலாவது நாள் இரவு வந்துவிட்டால் அந்த சந்திரன் முழுமை அடைகிறது, பிரகாசமாக தெரிகிறது, எல்லோரும் பார்க்கிறார்கள். வெளிச்சம், நிலா வெளிச்சமாக தெரிகிறது, கவர்ச்சியாக இருக்கிறது. பிறகு 15, 16 என்று போகும் பொழுது தேய்பிறை அந்த சந்திரன் தேய்ந்து கொண்டு செல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக திருசாகி திருசாகி கடைசியாக தேய்ந்து தேய்ந்து 29 நாள் முடிந்ததும் அப்படியே கடைசி நாள் அது அப்படியே மறைந்து விடுகிறது. பிறகு மக்கள் அடுத்த மாதத்துடைய பிறையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மனிதன் என்பவன் இப்படித்தான் பிறக்கும் பொழுது பலகீனனாக ஒரு சிறியவனாக பிறக்கிறான்.
பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறான். வளர் திரை போல மனிதனுடைய வளர்ச்சிக்குரிய ஒரு காலம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனிதன் வளர்ச்சியில் செல்வான். வளர்ச்சி என்றால் உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, உள வளர்ச்சி, அவனுடைய குணரீதியான வளர்ச்சி, எல்லா வளர்ச்சிகளிலும் அவன் முன்னேறி செல்வான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அசுத் என்று அரபியில் சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது. அசுத் என்றால் அது 30 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் வரும், ஆளுக்கால் வேறுபடும். சிலர் 33 வயதில் அசுத் என்றால் வாலிபத்தின் இறுதி எல்லை என்று அர்த்தம். அதற்கு அங்கால் அப்பால் ஒரு வாலிபம் இல்லை, பலத்தின் சக்தியின் இறுதி எல்லை. இது 30-க்கும் 40-க்கும் இடையில் வரும். சிலருக்கு 33-ல் வரும், சிலருக்கு அதுக்கு பிறகு வரும், சிலருக்கு 40 ஆகும் பொழுது வரும். இதுதான் அசுத் என்ற வயது. இந்த வயது வரைக்கும் மனிதன் வளர்ந்து கொண்டு செல்கிறார். அந்த கட்டத்தை தாண்டிவிட்டால் மனிதன் தராஜோ என்று சொல்லப்படக்கூடிய பின்னோக்கி செல்லலை ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து அவனுடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. அந்த கட்டத்தை கடந்து விட்டால் அவன் இவ்வளவுதான் சத்துள்ள உணவுகளையும் விட்டமின்களையும் சாப்பிட்டாலும் அவனுடைய உடலில் ஒரு வகையான பலகீனத்தை தவிர்க்க முடியாது. அவன் அதற்கு பிறகு வளர்வதில்லை. குணங்களை மாற்றுவது என்றால் அது ஆரம்ப பருவத்தில் தான், வளரும் பொழுதுதான். வளர்ச்சியை தாண்டிவிட்டால் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாமல் போயிடும். ஒரு புது வகையான ஒரு புதுமையான சிபாத்துகளும் குணங்களும் அவனுக்குள் பிறக்க ஆரம்பித்துவிடும். 35 வயதை 40 வயதை தாண்டிவிட்டால் வாழ்க்கையின் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. இதற்கு பின்னால் வீடு கட்டுவதற்கு கல் வைப்பவர்கள் பெரும்பாலும் அவர்கள் வாழ்வதற்காக வீடு கட்டுவதில்லை. ஒன்றோ அவர்களுடைய களைப்பிலிருந்து ஓய்வெடுப்பதற்காக கட்டுகிறார்கள், அல்லது மற்றவர்கள் வாழ்வதற்காக கட்டுகிறார்கள், அல்லது மற்றவர்கள் அழகு பார்ப்பதற்காக கட்டுகிறார்கள். மகன் வந்து விடுவான், பேரன் வந்து விடுவான். அவன் சொல்லுவான், இது ஏந்த வீடு, இது என்னுடைய காணி, இது என்னுடைய வாகனம் என்று சொல்ல ஆரம்பிப்பார். அன்பான சகோதரர்களே, ஒரு பயணம், வெளிநாட்டு பயணம் செய்ய நாங்கள் போகும் பொழுது ஒரு காலம் இருந்தது, எந்த விதமான துறை துறப்பு ஏற்பாடுகளும் பெரிய அளவில் இருக்கவில்லை. வெளிநாட்டு பயணம் என்றால் அதை செய்வதற்கு முன்னால் எத்தனையோ ஏற்பாடுகள், எத்தனையோ சந்திக்க வேண்டியவர்களை சந்திப்பார்கள், செய்ய வேண்டிய காரியங்களை கொடுக்கல் வாங்கலை முடித்துக் கொள்வார்கள். கடைசியாக விமான நிலையத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அழுகையுடன் கண்ணீருடன் குடும்பத்தை பிரிந்து செல்கிறோம், நாட்டை பிரிந்து செல்கிறோம், நாட்டு சாப்பாட்டை பிரிந்து செல்கிறோம் என்று எத்தனையோ வகையான கவலைகளுடன் அந்த பிரயாணத்தை மேற்கொள்வார்கள். இப்பொழுதும் தான் நாங்கள் போகும் பொழுது வீட்டு நினைவுடன் பலவிதமான சோழி பலவிதமான எண்ணங்களுடன் நாங்கள் சிந்தனைகளுடன் நாங்கள் பயணம் செய்கிறோம். விமானத்தில் ஏறி பயணம் ஆரம்பமாகிறது. போக வேண்டிய நாட்டை அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள். இப்பொழுது மெது மெதுவாக தாய் நாட்டை மறக்க ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது நினைவு கோருவதெல்லாம் போகிற இடம். அடுத்து இப்பொழுது இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த விமான நிலையத்தில் நாம் இறங்க போகிறோம். அங்கே என்ன கேட்பாங்களோ, அனுமதிப்பாங்களோ இல்லையோ தெரியாது. எடுக்க வேண்டியவர்கள் வந்திருப்பார்களா இல்லையா, எங்க தங்கிறது என்றெல்லாம் போகிற இடத்தை பற்றிய சிந்தனை அதிகரித்து விடுகிறது. விட்டு வந்த குடும்பம், விட்டு வந்த சொத்துக்கள், விட்டு வந்த வியாபாரம் மெது மெதுவாக மறக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மெதுவாக திண்மை மாற்றுகிறார். நாட்டு சிம்மை கலட்டி அதை பொக்கட்டில் போட்டுவிட்டு போகிற நாட்டுடைய அங்க தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த சிம்மை போட்டுக் கொள்கிறார். நாட்டு பணம் இருந்தால் அதை ஒதுக்கி தன்னுடைய பையில் பேக்கில் வைத்துவிட்டு போகிற நாட்டுடைய தேவைப்படக்கூடிய அந்த சாமான்களை எடுத்து வைத்துக் கொள்கிறார். வாழ்க்கை என்பது இப்படித்தான். உலகத்தில் ஒரு வழிப்போக்கனை போல, ஒரு பிரயாணியை போல இருந்து கொள். வாழ்க்கையில் ஒரு கட்டம் இருந்தது, வளர்ந்து வந்தோம், அடுத்த கட்டத்தை தாண்டினோம் என்றால் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகிறோம். இப்பொழுது ஆகிரத்துடைய தொடர்புகள் அதிகரிக்க வேண்டும். கடந்து வந்த அந்த உலகத்துடைய தொடர்புகள் குறைய வேண்டும். இப்பொழுது கவலைகள் எல்லாம் போகிற இடத்தை பற்றி, இன்னும் சில நாட்களில் நான் போக இருக்கிறேன், சந்தூக்கில் ஏறிவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், எல்லா சந்தோஷங்களும் மறந்துவிடும். வாகனத்தில் நீ ஒரு நாள் ஏறுவாய், அந்த வாகனத்துடைய பயணம் உலகத்தில் நீ சவுசாக பண்ணிய எல்லா பயணங்களையும் மறக்கடிக்க செய்துவிடும். தியாமத்தில் போனால் அங்கே குடும்பம் இருக்க மாட்டார்கள், குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். கபர் ஒரு தடவை உன்னை நெருக்கிவிட்டால் வாழ்க்கையில் நீ அனுபவித்த எல்லா சுகங்களையும், இரவு சுகங்களை எல்லாம் நீ மறந்து விடுவாய். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை மறக்கடிக்க செய்துவிடும். அன்பான சகோதரர்களே, எப்பொழுதும் உலகம் உலகம், பணம் செல்வாக்கு என்றே நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. ஆகரத்துடைய சிந்தனை அதிகரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் செல்ல 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 அந்த அந்த கவலைகள், ஆகரத்தை பற்றிய நினைவுகள் நமக்கு அதிகரிக்க வேண்டும். யாருக்கு அல்லாஹ் தஆலா வாலிபத்தையும் வாலிபத்துடைய பலத்தையும் தந்திருக்கிறானோ, அன்பான சகோதரர்களே, இதனுடைய அருமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாலிபத்தில் இருக்கக்கூடிய இந்த பலமும் சக்தியும் ஆரோக்கியமும் மீண்டும் ஒரு முறை நமக்கு திரும்பி வர மாட்டாது. வயோதிபத்தை அடைந்து நரை முடிகளுடன் தள்ளாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியவர்களும் மனதால் சொல்கிறார்கள், லைத ஷபாப யஊது யௌமா, என்னுடைய அந்த வாலிப பருவம் மீண்டும் ஒரு முறை திரும்பி வரமாட்டாரா. எல்லோருடைய கவலையுமே தான். ஆனால் வாலிபத்தை வீற்றெடுக்கக்கூடிய சக்தி எந்த மருந்துக்கும் கிடையாது, எந்த சாப்பாட்டுக்கும் கிடையாது. வாலிபத்தை வீற்று எடுக்க முடியாது. பெற்றிருக்கிறவர்கள் அதை, அதனுடைய பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும். மனித்தபல்லாஹ ஃபி உன்ஃவானி ஷபாபி ஆதாஹு அல்லாஹு அல்ஹிக்மத ஃபி இத்திஹாலி, வாலிபத்தின் ஆரம்ப பருவத்தில், ஆரம்ப பருவம் என்றால் 15 தொடக்கம், 25 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி ருங்ஃபுவானு ஷபாப் என்று சொல்லப்படும் வாலிபத்தின் ஆரம்ப பகுதிகள். இதை இந்த பருவத்தில் யார் அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் தவறு செய்யாமல் பக்குவமாக இருக்கிறார்களோ, அவர்கள் வயோதிபத்தை அடையும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த அறிவு ஞானத்தை கொடுப்பார். வாழ்க்கையின் ஆரம்பங்கள் கவர்ச்சியாக இருந்தால், தெளிவாக இருந்தால், சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையின் இறுதி பகுதி ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்பங்கள், நம்முடைய வாழ்க்கை ஆரம்ப அந்த வாலிப பகுதி என்பது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய நாட்கள். அஸ்திவாரம் சரியாக அமைந்துவிட்டால் கட்டிடம் பளிச்சென்று இருக்கும், கட்டிடம் அழகாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது வாழ்க்கையில் ஒரு நாளும் சந்தோஷத்தை கொண்டு வரமாட்டாது. பாவங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவதில்லை, பாவங்கள் கவலைகளை கொண்டு வரும், பாவங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும். இன்ன ரஜுல லா யுஹ்ரமு ரிஸ்க பி தம்பி யுஸீபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையில் செய்கிற தவறுகளினால் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்க இருக்கிற எத்தனையோ பாக்கியங்கள் அவனை விட்டும் இல்லாமலாக்கப்படுகின்றன. சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா முடிவு செய்து வைத்திருக்கிறான், இவருக்கு இவருடைய வயோதிபத்தில் இப்படி கிடைக்க வேண்டும், இவருடைய வாலிபத்தில் இப்படி கிடைக்க வேண்டும், இவருடைய இன்ன பருவத்தில் இவருக்கு இன்னின்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இடைப்பட்ட அந்த காலத்தில் அவர் செய்கிற தவறின் காரணத்தினால் அவருக்கு கிடைக்க இருக்கிற அந்த பாக்கியம் அவரை விட்டும் இல்லாமலாக்கப்படுகிறது. சொன்னார்கள், ஒரு கல்வனுக்கு கூட களவெடுத்து ஒரு 100,000 ரூபாயை ஒருவன் தேடிக் கொள்கிறான். சொன்னார்கள், களவெடுக்க கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம் அவனுக்கு ஹலாலான முறையில் முடிவு செய்யப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் அவனுடைய அவசரம், அவன் களவில் அதை தேடிக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய அவனுடைய இந்த ஆட்சி, அவனுடைய இந்த திட்டங்கள் அற்புதமானது. பொறுமையாக இருந்து அவற்றை பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அவசரப்படக்கூடாது. வாலிபத்தின் அவசரத்தில் நாங்கள் செய்துவிடக்கூடிய தவறுகள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க இருக்கிற எத்தனையோ பாக்கியங்களை இல்லாமலாக்கி விடுகின்றன. விபச்சாரம் என்ற இந்த பாவம் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பரம்பரை பரம்பரையாக இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும். இந்த பாவத்தை செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறவர்கள் என்பவர்கள் அன்பான சகோதரர்களே யாரும் சொல்ல முடியாது. தௌபா செய்து அல்லாஹ்விடத்தை திருந்தினால், அல்லாஹ்விடத்தில் உண்மையாக தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவன் இல்லை என்றால் வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும். வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷம், குழந்தைகளால் கிடைக்க வேண்டிய கண்குளிர்ச்சி எதுவுமே கிடைக்காமல் போய்விடும். பயங்கரமான பாவங்கள். பகலில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை முழு இரவையும் பெரும்பாவத்தில் ஆக்கிவிடும். பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். பகலில் ஒரு போட்டோவை பார்த்திருப்பார், ஒரு சிறிய ஒரு கூடாத ஒரு காட்சி ஒரே ஒரு தடவை பார்த்திருப்பார். இந்த பார்வைக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்றால் அது இரவில் ஒரு பெரும்பாவத்தை செய்ய வைத்துவிடும். ஒவ்வொரு பார்வையும் பெருமதியானது, சக்தி வாய்ந்தது. இதற்கு பின்னால் பெரும் தாக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தூய்மையான ஒரு வாலிபம், தூய்மையான ஒரு ஆரம்ப கால வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நிறைய அனுபவிக்கலாம், நிறைய சந்தோஷங்களை நாங்கள் பெறலாம். அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சக்தியை, இந்த பலத்தை, இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் ஒருபொழுதும் வீணாக்கிவிடக்கூடாது. இதை எல்லாம் சரியாக பாவித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய ஹயிர்களை உலகத்தில் மறுமையிலும் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட ஹயிர்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைப்பானா. யாவா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா.